ஆகவே இந்த உணர்வின் தன்மை கொண்டு பார்க்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை வரும்போது அஷ்டத்திற்கும் பார்க்கக்கூடிய தன்மையும் அஷ்ட செயலையும் தனக்குள் உருவாக்க கவர்ந்த உணர்வுகளை உருவாக்கும் தன்மையும் பிறகு தன் எண்ணத்தால் நமது உடலில் கண்கள் உருவாகின்றது. அது நவமி, இது அஷ்டமி. ஆகவே கண்கள் எப்போ தோன்றது? அஷ்டமியில் தோன்றது. இந்த கண்கள் தோன்றியது. இப்ப கண்கள் தோன்றிய பின் கண்ணில் பார்த்து கெட்டது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப கெட்டது என்ற உணர்வு தெரியுமே, அந்த உணர்ச்சியில் கொண்டது முதல்ல எண்ணத்தால் கண்கள் உருவானது. அப்புறம் கண்கள் உருவானப்பர் உணர்வு கொப்ப எண்ணங்கள் உருவாகும். அப்புறம் எதனை உருவத்தை பார்க்கிறோமோ உணர்வுக்கு தக்க உணர்வின் தன்மை கூர்மை அவதாரம். அதன் உணர்வு கொப்ப உணர்ச்சி கொப்ப செயல்படும். எப்படிங்கிற நிலை, ஒரு காக்கா வலிப்பு வந்தவுடனே கண்கள் பார்த்து அந்த உணர்வின் தன்மை கருவானால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு காக்கா வலிப்பு வரும். இது எல்லாம் எதை காட்டுகின்றது? இப்போ நவமி அஷ்டமி நல்ல நாள் இல்லை, நம்ம கண்கள் தெரிந்து பிறந்த நாளுங்கிற போது இதையெல்லாம் தப்பா கணக்கு போட்டு காமிக்கிறோம். சிவன் ராத்திரி உடல் பெற்ற நாள், உணர்வின் தன்மை சத்து, உணர்வின் தன்மை எண்ணங்கள் உருவான நாள், எண்ணத்தால் கண்கள் உருவான நாள், தான் கூர்மையை பார்த்து உணர்வின் மாற்றக்கூடிய இந்த கண்களால் தான் பல உணர்வுகள், அந்த உணர்ச்சிகள் எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது. போது நீங்க கண்ணன் பிறந்த நாளுக்கு என்ன செய்யறோம்? கண்ணன் பெண்ணே தெரியுமா? உங்களை நான் பார்க்கறேன், நீங்க தப்பு செய்யறவங்களும் இருக்கிறீங்க. அந்த சொல்ல வரப்போகும்போது அந்த உணர்வை கண்ணில் பார்த்தாலும் அந்த உணர்வை பிரித்து அதை எடுக்க வேணுங்கிற போது உண்மையின் உணர்வை எடுத்து நமக்கு அந்த திருடி சொல்லுது இந்த கண்கள். உங்ககிட்ட நீங்க என்னதான் மறைக்கட்டும், உங்ககிட்ட உணர்வு வந்தானே எனக்கு இந்த சந்தேகத்தை கிடப்பு. அப்ப திருடு, நீங்க ஒரு பொருளை வச்சிருந்தா நம்மளை ஏமாத்திர நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கல்ல. அப்ப உங்ககிட்ட அந்த பொருளை எடுக்கக்கூடிய உண்மையின் உணர்வுகளை திருடி சொல்லுது. இப்ப உங்களை பாக்குறேன், அந்த உணர்வு எனக்குள் திருடி எனக்குள்ள சொல்லுது. கொய்யாப்பழம் என்று சொல்லுது, எனக்கிட்ட எல்லாம் இதெல்லாம் திருடுது. அதனால்தான் கண்களை திருடன் என்று பேர் வச்சாங்க. என்ன, கண்ணன் உரியில் இருக்கிற இதெல்லாம் கீழே இருக்கிற பதத்தை தண்ணியை தான் போய் திருடுறான்னு காமிக்கிறேன். அப்ப நம்ம கண்கள் என்ன செய்யுது? மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளை நமக்கு எதோ அதை திருடி நம்மளுக்கு கொடுக்குது. இப்ப கண்ணன் பிறந்த நாளுக்கு என்ன செய்யறோம்? கண்ணன் வெண்ணை தெரியலான்னு உரிய அடிக்கிறதுக்கு பழகி கொடுக்குறாங்க. அதை என்ன செய்யறான்? அவன் என்னென்ன தப்பானோ வெளுக்க மரம் சவுக்க மரம் இந்த மாதிரி கண்ணன் பிறந்த நாளாம் கொண்டாடுறது நம்மளுக்கு திருட பழகிறாங்க. அந்த கண்கள் நம்மளுக்கு உண்மையின் உணர்வை நமக்குள் திருடி தெளிந்த மனம் கொண்டு வாழ்க்கை வாழ அமைத்தது அப்படிங்கறத நாம தெரிய வேணும். ஆனா நம்மை திசை திருப்பி அந்த நாளை கொண்டாட சொன்னாங்க. இப்ப நான் பிறந்த நாளை என்ன செய்யறோம்? மேல் நாட்டு நாகரீகத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த கேக்கை வச்சு அவன் பேரை வச்சு எதுங்க எழுதி வச்சவொடனே விளக்க வச்சு பொறுத்த வச்சு பூ பூன்னு ஊதி எடுத்து அடுத்த ஆள் கொஞ்சம் வேணும். ஏன்னா இவன் புத்தி கிடைச்சது எல்லாருடைய நிலைகள் நீ பங்கு போட்டு போட்டு இன்னைக்கு மேல் நாகரிகத்துக்கு போறோம். கண்ணன் பிறந்த நாள என்ன செய்யறான்? திருடனாக நாட்டுறான். ராமன் பிறந்த நாள் என்னச்சுன்னா நவமி, அதில் அந்த கால நலகாரியம் செய்துறாங்க. நாம் எண்ணங்கள் கொண்டு உணர்வால் தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய மனத்தால் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியினால் நாம் எப்படி பயன்படுத்தணும்? ஏன்னா நம்ம காவியங்கள் எவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, உலகில் பக்தி மார்க்கங்களை எத்தனையோ தவறுகள் செய்து வர்றோம். நீங்க அகண்ட அண்டமும் இந்த பிரபஞ்சமும் இந்த உடலும் எப்படி உருவானதுன்னு நீங்க தெரிந்து கொண்டா அவங்க மற்றது இன்றைய பக்தி மார்க்கத்தில் அறியாமையிலிருந்து அவரை விடுபட செய்யக்கூடிய வலிமை நீங்க பெறணும். ரெண்டு நேரம் நீங்க சொல்ல போகும்போது சொன்னாங்கன்னா அவங்கள இருந்து என்ன செய்யறோம்? ஒருத்தங்க இருந்து போயிட்டே இருக்க அந்த சாகடியா இருக்கப்பா அப்படின்னு சொல்றோம். அந்த சாகடியில் ஒழுகாம இருக்கிறது தப்பிக்கிறது சொல்றோம். ஒருத்தன் தண்ணிக்கு போறான், குளிக்க போறான், அந்த நேரத்தில் மடுகு இருக்குது, நீ விழுங்குறாதுன்னு சொல்ல டைம் கூடாது அப்படின்னு அவனை சொல்கிறோம். இல்லாமல் வேணால் நான் செத்து போவானுங்கிற காப்பாற்று கட்டாயப்படுத்தி நாம இழுக்கிறோம். சொன்னால் கேட்க மாட்டேங்க, நான் போட்டு விட்டு மனசு வருதா? அதே போல நம்முடைய ஞானத்தை மற்ற மக்களுடைய நிலையில் அறியாமலிருந்து வீடுபட வேண்டும் என்ற நிலை வேணும். அவன் அகராதி பிடிச்சவன்னு சொல்லக்கூடாது. அந்த உணர்வு நமக்குள்ள வந்து நம்ம நல்லதையும் மாற்றிவிடும். சொல்றது உங்களுக்கு அதே சமயத்தில் நம்ம வீட்டிலையும் மற்றவர்களையும் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் குறைபாடுகள் வந்துடும். சொன்னதுவே திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் அறியாத இருள் இருந்து அவங்க மேலணும் அப்படிங்கிற வகையில் நாம் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரில் பெறணும். நமக்குள் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நமக்குள் இயங்கிடக்கூடாது, முதல்ல தடுத்து பழகணும். இல்லைன்னா அவங்க தவறு செய்யும் உணர்வுன்னா நம்மையும் தவறு செய்வனாகவே மாற்றுகின்றது. இப்போ சொல்றது உங்களுக்கு நான் சொல்லி பார்த்த முடியல அப்படின்னா நாம் அதற்காக கடுமையான தவறுகளை செய்ய ஆரம்பிச்சோம். வெறுப்பு வேதனைங்கிறவைகளை வரப்போகும்போது தேடி செல்வத்தை கூட பாதுகாக்க முடியல. நல்ல ஒழுக்கங்களையும் அவனை என்ன வாழ்க்கை போ அப்படின்னு இந்த உணர்வுகள் என்ன செய்ய நம்மை தவறு செய்வனாக மாற்றுகின்றோம். இதை போன்ற நிலைகளெல்லாம் விடுபட்டு இந்த உடல்நிலை ராமேஸ்வரத்தில் அன்னிச்சிடும். நான் புலவிலிருந்து மனிதனாக வரணும் கோடிக்கரை. இப்ப மனிதனான பெண் என்ன செய்யறது? தனுசு கோடி. அகசன் என்ன செய்தன்? தீமைகளை வென்று உணர்வின் ஒளியாக மாற்றியவன். ஆக நமது வாழ்க்கையில் இத்தகைய நிலைகள் வந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் தாக்குகிறோம். ஏனென்றால் அது சிவதனுசு. இப்ப நோயாளி பார்த்து இறக்கப்பட்டு அவளுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு இயங்கினால் சிவதனுசு ஆகும். அந்த உணவின் தன்மை நம்ம இயக்கப்பட்டு அது நிலைக்கு போனால் அடுத்த பிறகு தரும் மனிதன் அல்லாத பிறகுதான் வரும். அவன் வேதனை எப்படி வருகின்றனோ அந்த உணர்வு வருகின்றது. அதிலே அகஷின் துருவனாகிய துருவ நட்சத்திரமான பிற்பாடு அந்த துருவ நட்சத்திரம் வந்து விஷ்ணு தனுசு. உயிருடன் ஒன்று உணர்வுகள் எப்படியோ அதை போல் உருவாகும். இங்கே நுகரும் உணர்வுகள் இங்கே விஷ்ணு. விஷ்ணுவின் மகன் பிரம்மா. எதன் உணர்வின் தன்மையை அந்த உணர்ச்சியின் தன்மையை இங்கே உருவாக்குகின்றது. ஆக விஷ்ணுவின் மகனாகின்றது. ஆக விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். அந்த உணர்வுகள் சென்ற பின் அது அணுவாகி விடுகின்றது. ஆக விஷ்ணுவின் மகன் பிரம்மா. எதன் உணர்வானதோ அந்த பிரம்மாவின் மனைவி யாரு? சரஸ்வதி. எந்த உணர்வின் தன்மையும் அங்கே ஞானமாகின்றது. இங்கே பத்தாவது நிலையடையும் தசரத சக்கரவர்த்தி. எதை கவர்கின்றமோ அது பிரம்மமாகும். அந்த பிரம்மகுருவின் மனைவி யாரு? அருந்ததி. இக்குணமும் அது இணைந்துதான் அது வாழும் அப்படிங்கிற நிலைக்கு இங்கே தெளிவாக்குகின்றது. இதையெல்லாம் நம்ம சுருங்க சொல்லி இந்த உணர்வின் தன்மை தெரிந்து கொள்ளணும். எத்தகைய நிலை வந்தாலும் நாம் இன்னொரு பிறவிக்கு இடம் கொடுக்கலாகாது. ஆகவே தான் தனுசு கோடி. இப்படி குடும்பங்களில் வரக்கூடிய உணர்ச்சிகளை நாம் தடுக்க ஈஸ்வரா என்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை நாம் பெற வேண்டும். ஈஸ்வரான்னு கண்ணின் நினைவு இங்கே பழக்கப்பட்டு கொள்ளணும். இங்கே நெருக்கியாச்சுன்னா அந்த வேதனைப்படும் உணர்வு உள்ளுக்கு போகாமல் இருக்கும். அப்போ அந்த உணர்ச்சிக்கு உயிலைப்பட்டு தான் அந்த எண்ணங்களுக்கு வரும். அப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று இங்கே நிறுத்தி பழகணும். அந்த உணர்ச்சிகளை என்ன செய்யணும்? எனக்கு உங்களெல்லாம் தியானத்துக்கு அழைச்சி செல்லேன். பின்னர் தியானம் பண்ணுறது பறைச்சது. இந்த உணர்வும் பதிவாக்கப்படும் போது எனக்கு குருநாதர் எப்படி துறை நட்சத்திரத்தோட உணர்ந்தாலும் இந்த அகண்ட அண்டமும் பிரபஞ்சமும் மனிதனானப்பின்னு உங்களை அதில் கொண்டு இணைச்சி விடுறேன். உங்களை எங்கே வேற எண்ணங்கள் வராதபடி அந்த அருஞானத்தில் கொண்டு செல்றேன். ஆகவே இந்த உணர்வுகள் அதை இறைந்து கொண்ட பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் சேர்க்கப்படும் போது நாம் அதிலே போய் சேரும். ஆகவே இங்கே என்ன செய்யறோம்? வேதனைப்படுவோரை பார்த்தால் நாம் பரிவுடன் பார்க்கப்படும். வேதனை வலு ஜாஸ்தி. அப்போ அந்த உடலை அந்த வேதனை என்று உருவாக்கும் உணர்வுகள் அங்கே உருவானது. ஓம் நமச்சிவாய. உங்கள் உடலாக சிவாய நம ஓம் நாம் கேட்டோம்னா நம்ம உடலில் வந்து பயங்கிடும். நம்மளிடத்தில் அந்த பிரணத்தை உண்டாக்கு ஜீவனோகம் மாறும். அப்போ நாம் உடனே இங்கே தடைப்படுத்தி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என்னோட முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா வேண்டும் என்று அதை செலுத்தி கொண்ட பெண் ரெண்டு பேர் ரோட்ல போறதுக்கு சண்டை போடுறாங்களோ அல்லது நோயாளியினை பார்த்தானு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரனும் அந்த உடல்ல படணும், அந்த நோயிலிருந்து விடுபடணும், உணர்வுகளை செலுத்தணும். நாம் இங்கே சேர்த்து கொண்ட பெண் அந்த துரு நட்சத்திரத்துடன் இதை அடைச்சு இந்த உணர்வை செலுத்தி அவங்க உடல் நல்லாகும்னு நினைக்கிறோம். இந்த உணர்வு என்னச்சு, இந்த உணர்ச்சி நம்ம ரத்த நாணங்களில் கலந்து தீமைகள் போகாதுன்னு நல்ல அணுக்களை வளர்க்குறோம். இப்போ அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு இங்கே சேர்க்குறோம். இப்போ நீங்கள் வேதனைப்பட்ட உணர்வுகள் சேர்த்து அது ரத்தத்தில் கலந்து நம்ம நல்ல அணுகிற விஷயம் கலந்தவுடனே குழவி புழுவை கொட்டிய பெண் எப்படி மாறுது, குழவியாக மாறும். இதே மாதிரி இந்த விஷயத்தின் தன்மை உடல்கள் எதுவோ அதே மாதிரி நம் உடல்லையும் இந்த உணர்வுகளோட மாறத் தொடங்கிவிடுகின்ற. இதெல்லாம் நாம் உங்கள் ஆயுள்கால மெம்பராக இருப்பவர்கள் தெரிந்து வாழ்க்கையை நடைபெறும். இதில் துரு நட்சத்திரத்தோடு உங்கள் ஆயுள்காலம் என்னை சேர்த்தால் உங்களை சேர்க்கிறேன். நீங்கள் ஆயுள்கால மெம்பராக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும். இப்போ வீட்டில் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம ஆத்மசுத்தி செய்யணும். ஆண்கள் மட்டும் செய்தா போருமா அல்லது பெண்கள் மட்டும் செய்தா போருமா, ரெண்டு பேருமே இது வராதபடி தடுக்கணும். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவர்களும் பெறணும், என் கடவுளுடன் முழுதும் பண்ணணும், அந்த மெய் உணர்வு பெறணும் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் இருமனும் ஒன்றிட வேண்டும், இருளி அகற்றிடும், அந்த அருள் சக்தி பெறணும் அப்படின்னு சொன்னா என்னாகும், ரெண்டு பேருடைய அந்த சந்தேக உணர்வு என எந்த உணர்வு கொடுதோ பாலில் பாதாமை போட்டு எல்லாம் பண்ணிடுங்க, கொஞ்சோண்டு கசப்புனாலும் கசப்புன்னு உணர்ச்சி விட்டு முடிச்சு வருதோ உங்களுக்குள் அன்பு கலந்துற மாதிரி அதே சமயத்தில் வேறொரு பொருளை நீங்கள் கலந்துடுறீங்க, தோறுப்பை கலந்து ருசிக்கிட்டு உப்புக்கு போன தான் ருசிக்கிட்டு போகுது இல்லைங்களா. அப்போ அந்த சுவையிலேருந்து தெரியுது இப்போ போட்டுருச்சு, உடனே நிறுத்திட்டு அடுத்த காப்பி என்ன செய்யணும், சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு தடவை போயிடுச்சுன்னு தெரியுது இல்லை, நான் கார்த்திகேயன் ஆறாவது அறிவு தீமை என்று தெரியுது, அதை நாம் நீக்க தெரியும். அப்போ நீக்க தெரிந்து கொண்ட பிற்பாடு செய்யாமல் விட்டோம்னு நினைச்சோம், ஏன்னா இந்த குடும்பத்தில் உடனே இங்கே வந்தீங்கன்னா இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து நம்ம வாழ்க்கையில் நாம் தப்பு பண்ணலை, சந்தர்ப்பம் நுகர்றதும் நம்மை இப்படி இயக்குது, தான் தப்பு செய்தாலும் இந்த உணர்வு திருப்பி எடுக்கும்போது தப்பு செய்யும்போது நாம் தெரிந்து வாழணுங்கிற உணர்ச்சி வரணும். ஏன்னா எதனால் இது வருதுங்கிற வகையில் இந்த மாதிரி ஒரு குடும்பங்களில் ஒரு நல்லதான் குடும்பமாக இருக்கும். இந்த மாதிரி உணர்ச்சிகள் மாறிடுச்சுன்னா என்ன செய்யும், நாம் சொர்க்கத்துக்கு பதிலாக வேதனை என்ற உணர்வு உறப்பும்போது நரகம் என்ற நிலை வரும். ஆகவே நாம் அடிக்கடி இந்த துரு நட்சத்திர உணர்வு சொர்க்கலோகமாக்குது, இந்த வேதனை என்ற உணர்வு மனக்கலக்க வரும்போது நரகலோகமாக மாற்றும். இதே போல நாம் அந்த குடும்பத்தில் இப்போ வர சொன்னதுடைய நோக்கங்கள் இதெல்லாம் இந்த ஆயுள்கால மெம்பராக சேர்வதும் இந்த சக்கரம் இருப்பதும் இதெல்லாம் உங்களுக்கு நினைவு. சக்கரத்தை பார்த்தோன்னே என் கணவருக்கு உயர்ந்த நிலை பெறணும், என் குழந்தைகள் கல்வி ஞானம் பெறணும், அந்த உயர்ந்த நிலை பெறணும், உலகம் போட்டும் தன்மை வரணும், குழந்தைகளை குறை கூறாத நிலைகள், அவன் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஈஸ்வரான்னு நினைச்சு அவன் ஞானியாக வேண்டும் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை குறை செய்தானே திருப்பி திருப்பி இப்படி தான் செய்கிறேன்னு சொன்னால் அவனை பற்றி எனக்குள் தப்பாகுது, நம்மளை பற்றி அங்கே தப்பாகுது, குறைகளை நீக்க முடியாமல் போயிடும். இதே போன்ற நிலைகள் நாம் சிறு கலந்தாலும் இந்த குழந்தைய வச்சு பரிபாலனை பண்ண போகும்போது அடிக்கடி கணக்கு எழுதுறாருன்னு வச்சுங்க, குழந்தை நட்சத்திரன்னு பிள்ளைய வளர்க்குறது பாருங்க இப்படி வந்துடும், என் பிள்ளைய அடக்க தெரியலையே அப்படின்னு வந்துடும். உடனே கோபத்தை பார்த்தோன்னு நினைச்சு ரெண்டு பேரும் என்ன இந்த குழந்தை மேல தான் தாய் என்ன செய்ய சனி புரிய பண்ணி எனக்கு திட்டு வாங்கி கொடுத்தா இருக்கும். இப்போ நம்ம நினைச்சிருந்த உணர்வு ஆணப்பின் இதை கலந்து அந்த வெறுப்பின் உணர்வு யார் மேலே பாய்ச்சிரும், குழந்தை மேலே பாய்ச்சிரும். குழந்தை மேலே பாய்ச்சாச்சுன்னு இந்த உணர்வு என்ன செய்யுது, கண்ணு கொண்டு விட்டு பாரு, நீ குழந்தைகளை திட்டி பாருங்க உடனே முகம் எப்படி மாறுதுன்னு பாருங்க, வெறுப்பான நிலைகளை இது பாருங்க, அப்போ எது ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் அந்த உணர்ச்சிகளை மாற்று. அப்போ அந்த உணர்வுகள் எப்படி மாற்றுது, அப்போ அந்த குழந்தையை நாம் மனுஷன் ரெண்டு பேர் சேர்த்து உருவாக்கிய உணர்வுகள் அதுக்கு ஞானத்தை ஓட்டுறோம். படிக்க வேணும்னு அனுப்புறோம், படிக்கல அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே இதை சொல்லி நிவாசனம் இதான் நீங்க கவனிக்கிறீங்களா, ஏதாவது குழந்தை அப்படியே சுத்திட்டு இருக்கு. அப்ப இதுக்குள்ளுக்கு ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் சங்கட வந்து ஆக இப்படித்தான் நம்ம வீட்டில் உண்மையின் உணர்வின் தன்மை கருவுக்களை மாற்றி போட்டு அந்த வெறுப்பு பாசத்தால் குழந்தை மேல நிறையா இருப்போம். சார் ஏதாவது கவனிக்கிறாரன் சார் அப்படின்னு இந்த மாதிரி உணர்வு வரும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த வெறுப்பின் உணர்வு ஆனவர் பண்ணிச்சு இந்த பாசத்தன்மை இருக்கிறாங்களே இப்படி கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த உணர்வின் வேகங்களை என்ன செய்து இங்கேயே இயக்க ஆரம்பிச்சோம். அப்ப நாம் சொன்னபடி என்ன செய்யுது, இப்போ இந்த வெறுப்பாகுது. அப்ப பையன் கிட்ட ஏண்டவங்க அம்மா இப்ப திட்டுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நாம இதை பேசுவோம். அப்ப இந்த ரெண்டு பேர் மத்தியத்தில் அந்த ஞானத்தை அனுச்சிடும் பாடாக்குறோம். அப்ப நமக்கு அது கொண்டான உபாயம் ஆறாவது அறிவு நஞ்சை நம்ம உடல் மலமாக மாற்றும். நல்ல உணர்வை தீமைகளை நீக்கி வாழ வழிவகுக்கிறது காட்டிய தீமை என்று தெரியுது. சகடன் தெரிஞ்சு மறுபடியும் சகடை வச்சு என்னாகும், சட்டையில் அழுக்கு இருக்குது அது அழுக்குதானே, சாக்கடை போட்டு அழுக்கு தொடச்சி விட்டலான்னு சாக்கடை நாத்தம் தான் ஆகும். இதையெல்லாம் நாம நம்மை அறிந்து கொள்ளணும். அதுக்குத்தான் நம்ம இந்த மாதிரி சொல்லி இந்த இயக்கின் உண்மையின் நிலைகளே. நாம் ஆயுள் கால மெம்பர்னா எதில் சேர்றோம், இனி இந்த உடலுக்கு பின் இந்த அருளை பெற்று இங்கே இருசூழ் நிலையை தொடக்கி நீக்கி அந்த உணர்வின் தன்மையை நான் பெறக்கூடிய மெம்பர். அங்கே வந்து நான் என்ன சக்கரை வாங்கிட்டு வந்துட்டேன், சாமிகிட்ட நல்ல அருள் வாங்கிட்டு வந்துட்டேன், அவன் வெறுமனை வந்து நல்ல பதார்த்தத்தை எடுத்து வாங்கிட்டு வந்து நல்ல சரக்கு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு காய்கறிலாம் போட்டு உப்பை கொஞ்சோண்டு அதிகமாக நான் என்ன பண்ணும் சூட்டி எறிச்சு சரி எல்லாம் போட்டு காரம் நல்ல ருசியை கொடுக்குது அப்படின்னு கூட கொஞ்சம் காரம் பண்ணு கண்ணிலையும் மூக்கிலையும் தண்ணி வரும், சாப்பிட முடியுமா? சரி சீரகம் நல்ல ருசியாக தானுங்க, நாலஞ்சு சீரகத்தை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருங்க ஓமட்டல் தான் தகட்டல் வரும். அப்ப எப்பொருளின் தன்மை இது ருசிகளை தெரிகிறோம். இந்த அளவுகோல் போட்டோம்னா ருசியா இருக்கும், கெட்டதுன்னு ஒதுக்குறோமா? ஆனால் இந்த அளவுகோல் இட்டு நாம் சமப்படும். அப்ப பையங்கள் இடத்துல குறைகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நீக்கதான் கற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் இந்த அறிஞானிட்ட கொடுக்கும் ஈஸ்வரன்னு. ஏன்னா அவங்கிட்ட இருந்து வரக்கூடிய குறைகளை என்கிட்ட அது பதிவாகாதபடி நீக்கணும், நல்லதாக சமைச்சிடணும். இப்ப குறைகள் நாம் காண்றோம் பையன் மேல, படிப்பு வரல அப்படிங்கன்னா ஈஸ்வரன் என உயிருகின்றோம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறணும் ஈஸ்வரன். என்னுடன் முழுது போன உள்ளது செலுத்தும் முதல்ல கொஞ்சோண்டு போன இதை போட்டு குறைச்சி பலவீனப்பட்டு அப்ப நினைச்சிடும். அவன் கல்வி ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலகம் ஞானம் பெறக்கூடிய அந்த சக்தி பெறணும் அப்படின்னு அவன் மேல வரக்கூடிய வெறுப்பை மாற்றி இது நமக்குள்ள அடைக்கிறது. இப்ப உங்க நினைவை என்ன செய்யும் சொல்லணும், அப்படி அடைக்க பின் நீ எப்படி நீ தெளிந்தவனா வருவப்பா? உனக்கு அறிஞானம் கிடைக்கும், தெளிவானவை வரணும், அதான் என் ஆசை அப்படின்னு சொல்லி ஆசை உங்க ஆசை மட்டும் சொல்லுங்க. இப்படி பண்ணிட்டு இருக்காட அப்படின்னு சொல்லி சொன்ன என்னாகும் வெறுப்பாகும். நீ உயர்ந்தவனவன் நீ ஆசைப்பா, அதன் வழி நீ வருவேன் என் ஆசை இப்படி சொல்லி பாருங்க. இந்த உணர்வு ஒட்டி வரும். ஏன்னா இப்போ அங்கேருந்து வாங்கன்னு கூப்பிட்றேன், வாங்க என்ன என்ன இப்படி வெடுக்குன்னு கேட்குறாரு, அதே சொல்லுதாங்க. இந்த சொல்லுக்குள் இந்த உணர்ச்சி கண்ணாடி தெளிவாக தெரியுது, தட்டினா உடஞ்சி போயிருந்தது, அதில் பேர் அடிக்கணும்னு அதுக்கு தகுந்த அடி கொடுக்கணும், எல்லாம் அதில் எழுத முடியாது. பெண்ணை உடஞ்சி போச்சுன்னு எழுதி என்ன பண்ணுறேன்? அதே மாதிரி நமது ஆன்மா ஒரு கண்ணாடிக்கு சமம், அதில் இந்த வேதனை இந்த அழுக்கானால் படிந்து போகுது, நல்ல குணத்தோட வெறுப்பின் தன்மை அழுக்கடைஞ்சு போகுது, அதுக்கப்புறம் சிந்திக்கும் தன்மையில் அவன் பார்வையில் இருக்கும் அந்த மனதுக்கு என்ன செய்யுது, நாம் சொன்னவுடனே அவன் பார்க்கும் அந்த நிலையை அழுக்கடைஞ்சிடும். அப்போ நாம் மீண்டும் அழுக்கதை சேர்க்கிறவே தவிர அதை தொடச்சி பண்ணணும். நாம் சொல்லும் உணர்வு கொண்டு இருக்கிறதப்பா அப்படின்னு சொன்னால் அதை திரைச்சிட்டோம்னா தன்னை உணரக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப நாம கடையிலேயே என்ன சொல்ற ஒரு கடங்காரன் வந்து கேட்டு போறான், உடனே இந்த வெறுப்பு இந்த வேதனை வருது, விஷம் என்ற நிலை உணர்ச்சியில் வந்துடும். அது மாதிரி நம்ம சுருக்குன்னு கேட்டு போறான் பாரு அப்படின்னு. அடுத்த அப்படி வந்து கடங்காரர் வந்து கேட்கிறாங்க, கொடுத்து பார்க்கணும், எனக்கு கடன் கொடுத்துருக்குற அப்படி இவங்ககிட்ட வெறுப்பா சொல்லுவோம். அதெல்லாம் கடன்ல ஒண்ணும் இல்லைன்ட்டு முதல்ல கொடுத்து பழகிட்டோம். இந்த கடன் கொடுத்து பழகுன்னு வெறுப்பா சொல்லும் போது அடுத்த பத்தில கடன் தர தயாரா இருக்கலாம். எப்படி நம்ம கடைக்கு வேடிக்கையாளி இருக்கணும், அங்க போயிடுவோம், அங்க போறோம்னா கடன் கொடுத்து நான் கரெக்டா கொடுப்போம். அன்னைக்கு நம்ம வெறுத்தாருன்னா இவருக்கு என்ன கடன் கொடுக்குறோம் பாக்கலாம். வெறுப்பு நன்மை இருக்கிற கடன் கொடுக்க இது இயற்கை. சில சந்தர்ப்பங்கள் நோகரும் உணர்வுகளை அடுத்தபடி ஒரு நல்ல காசு கொடுத்து வாங்குறவர் அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சொல்லு சரியா வர்றது, சரக்கு எடுத்து கொடுக்க போகும்போது கேட்டோன்னா சரியான பதில் வர்றது. அவங்க ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் அந்த வெறுப்படைந்த சாமான்லேயே எடுத்துக் கொடுப்பேன். பார்க்கலாம் சில நேரம் வெறுப்பாக அமைச்சு நான் உப்புக்கு பேர் பப்புன்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று என்னங்க நான் இதை கேட்குறேன். ரெண்டு தரம் நம்மளுடைய உணர்வு மாறி வந்தோடனே சொன்னோடனே என்ன செய்யணும், ஏதாவது விஷயத்தை சொல்லி சொல்லாதபடி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு இந்த வம்பு அவங்க சொல்றது காதல கேட்கறது குற்றவாளி அவங்களாக்கும். அப்ப எது செய்யுது இதே மாதிரி என்ன, நீங்க தறி நீரங்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வெறுப்பாயிட்டா போறோம், நிச்சயம் நாடு ஒரு பக்கத்தில் ஒரு நூலை அத்துக்கிட்டே போகும். அதே சமயத்தில் முன்னாடி எதுக்கு தெரிஞ்சிருக்கும் நூல் அந்திருக்கும். அப்ப என்ன செய்யும், அந்தது நம்மளுக்கு தெரியாதபடி இங்கே இதில் தான் இருக்கும். அது எடுத்த உடனே சிக்கலாகி வந்தவொடனே இங்கே நோ இதாக்கு. அப்ப என்ன செய்யும், இந்த விருப்பம் மேலே இருக்கு, நீங்கள் எதுக்கு இருக்கிற நூலை பார்க்க முடியாது. நீங்கள் அவசரமாக போகணும்னு சொல்லிவிட்டு எடுத்து பாருங்க, கையில் சாமான வச்சுக்கிட்டே இருப்பேங்க, காணும் காணும் சொன்னி எங்கே இங்கே தானே வச்சேன் எப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சண்டை போவாங்க. ஆனால் அவங்களும் இந்த வர்ற பதட்டத்திலிருந்து கையில் இருக்க சொல்ல மாட்டாங்க, சரி இவங்களும் சேர்ந்து தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன வச்சுட்டு. கடைசியில் நினைச்சு ரெண்டு பேரும் அமைதியானவர் படிச்சு ஐயோ நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்றது இந்த மாதிரி. அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருளை சீர்கிறது இந்த உணர்வு தான். நம்ம அறியாம ஆக்குவதும் அறிந்த நிலையில் செயல்படுவதும் நாம் நுகர்ந்த உணர்வு. ஆகவே நாம நம்ம வாழ்க்கையில இதையெல்லாம் தொடக்கணும். இந்த ஆயுர்கால மம்பரம் என்றால் எப்படி ஒவ்வொரு இருளையும் மாற்றி ஒளியின் தன்மை பெற்றானோ அந்த துருவ நட்சத்திரத்தை எடுக்கும்போது உயிரோடு சேர்த்து உணர்வு ஒளியானது தன் தனுசு கோடி. இந்த வாழ்க்கையில் கோடி உடல்கள் பெற்று வந்தது கோடி கரை. உடலை தின்றது வென்றது தின்றது வென்றது இப்படிதான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால இதெல்லாம் சேர்த்து கோடி கரையாது தனுசு கோடி. அதனால பரசுராமனுக்கு ராமனுக்கு சண்டை வரப்போகும்போது இப்ப வேதனையான உணர்வு என்னன்னா அது தாக்கி அடுத்த பிறகுக்கு வர்றோம். வேதனை பிரதாரத்தை கேட்டுக்கணும்னு விஷயம் வந்தாச்சு, அந்த இறந்தவரப்ப அந்த மனிதன் இங்க வந்துடுறான். இல்லைன்னா அவனுடைய உணர்வு கேட்கும்போது நோய் என்ற உணர்வு தெளிவாக்க முடியல. மறுபடியும் விஷத்தின் நன்மை ஆன பிறகு நாம் செத்தாலும் கூட அடுத்து பாம்பா தேட நிறைய தான் உருவாகும். இதெல்லாம் சிவதனுசு. மானை புலி அடித்தால் அந்த புலியின் உணர்வு நுகர்ந்த பின் மீண்டும் இந்த உடலாகுது, அது சிவமாக தான் போகும். இப்ப மனிதனான பின் வேதனை எடுத்த ஒருபாடு இந்த சிவதன்ஸ் மறுபடியும் ரூபங்கள் விஷத்துக்கு தகவாறு ரூபங்களை மாற்றிட்டு ஆக விஷ்ணுதன்ஸ். இந்த மாதிரி குறைகளை வர்றது அந்த துணை நட்சத்திரத்தின் பேரரலும் பேரொழியும் நான் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவான்மா ஜீவனுக்கு பண்ணி சுத்தப்படுத்தி நாம் இதை மாற்றிட்டோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எத்தனை கோடி உணர்வுகளாம் சுவாசமும் தனுசு கோடி எல்லாவற்றையும் உயிரை போல உணர்வு உண்டாக்கும் போது ஒளியின் சரீரம் பெறும். இதான் தனுசு கோடி. இதில் ராமேஸ்வரத்தில் காட்டணும் என்ன காட்டினா, ராமேஸ்வரத்தில் ராமன் என்ன செய்யறான், மணலெல்லாம் குட்டி பூஜைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நமக்குள் எண்ணங்களை என்ன சேர்த்து இந்த குறுகிய காலமே இருக்குது. இந்த உடலுக்குள் இருக்கிற இந்த காலத்தில் நாம் ஒன்று சேர்த்து உணர்வின் தன்மை உயிரைப்போல அந்த ஒளியாக அந்த அறிவை ஒன்றாக்க வேண்டும் அப்படின்னு ராமேஸ்வரத்தில் உணர்வின் எண்ணங்களை பற்றி இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு அர்த்தமாகுதுங்களா? அதனால நம்ம வாழ்க்கையில் இனியப்படுக்கணும். இன்னைக்கு விஷத்தன்மை கொண்ட உலகமாக இருக்குது, நீங்க ஒண்ணுமே தப்பு பண்ண வேண்டாம், பத்திரிக்கை பார்த்தாலே நம்மளுக்கு ஆத்திரம் வரும். அதே சமயத்தில் டிவியை பார்த்தா நாங்கள் நடக்கிற சம்பவம் பார்த்தோம் இப்படி இருக்குது ஆத்திரம் வருது இல்லைங்களா. டிவியில் அங்கே தவறு நடத்துற பார்க்குறோம், தவறுன்னு தெரியுது, அந்த உணர்வு பண்ண நானே தவறு பண்ண ஆரம்பிச்சிடறேன். சினிமாக்களை பார்க்க போகும்போது இன்னைக்கு பார்த்தோம்னா ஏதோ நியாயத்தை மக்களை காட்டுறான்னு நினைக்கிறேன், தவறு செய்யக்கூடிய சீன்களை தான் ஜாய்ச்சி வைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ இதுகளை எடுத்து இன்னைக்கு பார்த்தோம்னா டிவியில் பார்த்தோம்னா எவ்வளவு மனிதன் கிடமோ அத்தனை இருக்கு. இந்த மாதிரி விஷ உலைகளை நாம் வாழ்றோம். நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்காமல் இருக்க முடியாது, கேட்காமல் இருக்க முடியாது. அடுத்த நிமிடமும் கேட்டு உட்கார்ந்துக்கிட்டு நிறையும் கேட்டுங்க. இந்த அருள் ஒளி நான் பெற வேண்டும் என்று இதை கூட்டிக்கலாம். சங்கடம் சலிப்பு வெறுப்புன்ற உணர்வை நீங்க பாக்குறீங்க கேட்கறீங்க. ஈஸ்வரான் சொல்லி அந்த கடைசி முடியலையாது. ஈஸ்வரான் சொல்லி உயிரை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும், என்னோட முழுது போடணும், என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறு செல்வம் பார்த்தா அவங்க அறியாத இருளிருந்து விடுபடணும், அருள் ஞானம் பெறணும். பையன் மேல பெரியமா இருக்க கேட்கலைன்னா அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும், மேல வெறுப்பாக கூட விட்டுறோம். அப்ப அவனை பார்க்கும்போது வெறுப்பின் தன்மை வருது, அதை பார்த்து செய்ய பதிப்பாங்க. அந்த வெறுப்பின் தன்மை வேண்டாம் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சொல்லும், இதை மாற்றணும். அதனால இதையெல்லாம் நமது வாழ்க்கையில் தனுசு கூடி தீமைகள் புகாது தடுத்து நிறுத்தும் இந்த சக்தி. அப்ப அந்த அருளின் துரு நட்சத்திரம் எடுக்கும்போது எல்லாம் இணைத்து வாழும். இதெல்லாம் உங்க குடும்பங்களில் இருப்பவர்களும் குழந்தைகளை எப்படி பாதுகாப்போம், சந்தர்ப்பத்தால் வரும் தீமைகளை ஆயுர்கால மெம்பர் அந்த துரு நட்சத்திரத்தை இதெல்லாம் நீக்கி நாம் இந்த உடலுக்கு பின் நாம் ஒளியாக வேண்டும், நமது சந்ததிகளுக்கு அந்த அருள் உணர்வு ஊட்ட வேண்டும், அவரோடு நம்மளோட இணைந்து வாழணும். எப்படி வாழணும்? ஆறாவது அறிவு கொண்ட ஏழாவது அழுது துரு நட்சத்திரங்களுக்கு சப்தரிஷ மண்டலம். நமக்கு கண்ணு தெரிகிறது கொஞ்சம் தான், அதன் ஈர்ப்போட்டத்தில் கோடிக்கணக்கள் நிலைகள் இருக்கு. அதனுடைய வளர்ச்சிக்கு பின் தான் நாம் தெரிய முடியும். ஆகவே இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடையத்தான் நமக்கு குருநாதர் கொடுத்துருக்கிறாங்க. இப்ப நாம வேடு வெள்ளம் ஆகுது, அது சமப்படுத்தி நாம் என்ன செய்வோம்? வீடு கட்டுறோம். தண்ணி ஒரு பக்கம் போகலைன்னா மேடு அடைச்சிக்கணும்னு தெரியும், அதை உடைச்சி விட்டு தண்ணி வடிகட்டுறோம் இல்லைங்களா. நாம் மரத்தை நடுறோம் அளவுக்கு விழுதுகள் கட்டட பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கட்டடத்தை பேச்சிருக்கோம். அப்ப கட்டடம் பக்கம் போறத கட் பண்ணி விட்டோம்னா அந்த பக்கம் போவது இதோட வந்துடும், வேறு விரிவடைய பக்கம் போயிடும். ஆகவே இந்த கட்டடம் பக்கம் நம்ம மரம் வைச்சாலும் அந்த பகுதி வரும் விழுதுகளை லேசாக தட்டி விட்டோம்னா மேல் பரப்பை தட்டி விட்டு அடிப்பாகத்தில் போனாலும் ஒன்றும் பாதிப்பாகும். உதாரணமாக இன்னைக்கு மரம் தொடர்ந்து மலைகளில் பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, அந்த வேச அது விழுது போச்சுன்னா அந்த விழுதுகள் பாறையே உடைச்சி உள்ள கொண்டு போகுது. சில பாறைகளில் பார்க்கலாம் வெடிப்பு இருக்காது, ஆனால் அதே சமயத்தில் அந்த மரங்களுடைய விழுதுகள் பண்ணினா அது வெடிக்க செய்யுது. அப்ப அதில் உள்ள சத்துக்களை இது ஆகப்போ போகும்போது பிறம்பி அதை கொண்டு போகுது. இது இயற்கையின் நீதி. ஆகவே நமது உணர்வுகள் அருள் என்ற உணர்வை கொண்டு வரப்போகும்போது எல்லாம் பலந்தது.